ஆடாம வர வேண்டிதானே. கடை வச்சு பாட்டு பாடணும் இல்லையா, நீ ஆடாது அசங்காது வாசண்ணா பாடும். ஆனா இங்க ஆழ்வான் அப்படி பாடல, இப்ப இரு பாடு இலங்கி ஆட ரெண்டு பக்கம் ஆடுறதுன்னா முதல்ல பட்டர் சாதிப்பனா, புது மணப்பெண்ணை பார்த்தால் காதலிய பார்த்தால் உடல் துடிக்குமா போலே, தன்னனுக்கும் உடல் துடிக்க அதனால ஆபரணம் அசைந்தது. இது ஒரு காரணம் சொன்னார், அது போறல. நஞ்சிய நூறு காரணம் சொன்னாரா, இல்லையே இவளை மயக்குவதற்காக அவன் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டம் என்ன, காட்டிய ஆபரணம் என்ன, சாதிந்த அவயவங்கள் ஆபரணங்கள் என்ன, இந்த ஒரு பெண்ண மயக்க கண்ணன் பட்ட பாடு இரு பாடு இலங்கி ஆட ரெண்டு பக்கமும் தானும் மணிமகரமும் கணங்கள் வில் வீசித்தான். ஆக மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இரு பாடு இலங்கி ஆட. அத்தர் எத்தோட வந்தார், வெய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவாய் வந்தார். வெய்வண்ண வெஞ்சிலை வெப்பத்தோட கூடின சிலை, வெய்வண்ண சிலை. இந்த சிலைக்கு இப்ப தனிச்சிறப்பு. திருவங்கி ஆழ்வார் இந்த சிலை எதுக்கு சொன்னார்னா, சிலையை எடுத்துன்னு சிலைனா வில்லுன்னு அர்த்தம். இந்த வில்லோடைய கூட ஆழ்வாரை அனுகிரகத்துக்காக வந்திருக்கான். முதல்ல சந்தேகம் வந்துட்டு, யாராலும் காதலிய பார்க்க போறவா வில்ல தூக்கிட்டு போவா, இங்க இருந்து சந்தனம் வாங்கிட்டு போவா, புஷ்பம் வாங்கிட்டு போவா, இனிப்பு வாங்கிட்டு போவா, இவரோ வில்ல தூக்கி வந்திருக்காரு எங்க இருந்து இப்ப காதலிய பாக்கிறதுக்காக எதுக்குன்னு முதல் கேள்வி. இல்லைன்னா அவர் ஏன் வந்தாருன்னு பாருங்க, வேட்டையாட போறேன்னு பொய் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கான். அப்ப வில்லு இல்லாத வந்தா வேட்டையாட போறேன்னு யாரான ஒத்துப்பாடா, அதனாலதான் வெய்வண்ண வெஞ்சலையே துணையா. ரெண்டாவது அற்புதார்த்தம் காட்டினார், இந்த வில்லன்னோ ஒரு நாள் நம்மை சீதையோட சேர்த்து வைத்தது, அதை எடுத்துன்னு போனா பரகால நாயகியோட சேர்த்து வைக்கும் என்கிற நம்பிக்கையோட வந்தானாம் பகவான். என்ன அந்த வில்லுங்கிறது இருக்கவே தானே சேர்த்து வைத்தது சீதையோட. வில்ல புரித்தான், வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும் வெக்காவில் சீலமர்ந்த வேந்தே. வெக்காவ சீலமர்ந்த வந்தான், வில்லிருத்தான், வில்ல முறிக்கவே தானே சீதை கிடைச்சா, அந்த வில்ல எடுத்துன்னு போனா பரகாலனாகி கிடைப்பள். இந்த நம்பிக்கையில வெய்வண்ண வெஞ்சலையே துணையா தெரிவித்தார். ஐயோ இந்த வில்லு எப்படிப்பட்ட வில்லு தெரியுமா, இந்த வில்ல ஒருத்தர் எடுத்தா எடுத்தவன புருஷோத்தம ஆகிடுமா. பகவானுடைய சாரங்கம் இருக்கு, இந்த சாரங்கத்துக்கு இருக்கிற பெருமை ஆறானு எடுத்தால் அவர்களே புருஷோத்தமர்கள். சரி அப்ப நான் எடுத்து புருஷோத்தமன் ஆயிடலான்னு என்ன, அவனை தவிர வேற யாரையும் எடுக்க ஒட்டாத வில். அடுத்த வார்த்தாதையும் வச்சுதான் இருக்கும், இது ரெண்டு சேர்த்து பாக்கணும். எடுத்தா யாரையும் புருஷோத்தமன் ஆக்கிடும், சரி நான் எடுக்கிறேன்னு சொன்னா அவனை தவிர ஆரையும் தொடவே விடாது. அப்பேற்பட்ட வில் ஒரு காபுருஷனாலே தொட முடியாது, எடுப்பது பகவான் தானே அந்த வில்லுன்னு முதல்ல சொன்னார். ரெண்டாவது தெரிவித்தார், இங்க வில்லே போறோம் விஸ்வாமித்திரர் வேண்டாம் அர்த்தம். ஏன்னா சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வில்லும் வேண்டிருந்தது விஸ்வாமித்திரர் வேண்டிருந்தது, இங்க வேண்டாம், இங்க வில்லே போறோம் விஸ்வாமித்திரரே வேண்டாம். இன்னொருத்தர் வேற கூட கூட்டின்னு வரணுமா பகவான் ஆழ்வாருக்கு தானு பண்ண. சரி சிலையோட துணையாக வந்தானே எதற்காக வந்தானா, திருப்புண்ணாணிங்கிற திவ்யதேசம் பகவான் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சொல்லணும் இல்லையோ, அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருப்புல்லாணி திவ்யதேசம் அங்கே அணை கட்டினான் பகவான். சமுத்திரராஜ நடத்துல சரணாதி பண்றது அங்கதான், அங்க இதுதான் அணை கட்டிட்டு போயிருக்கான். மூணு நாள் தரைக்கட கிடந்தான், இன்னைக்கும் தர்ம சயனமாக பெருமாள் அந்த இடத்துல கிடக்கிறார். திருப்புல்லாணி புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே, திருவங்கியாழ்வார் 20 பாசுரம் பாடினார், நான் நம்பி தோத்ததே இந்த புல்லாணி எம்பெருமானுடைய பொய்ய கேட்டுதான், அவன் வரேன் 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 வரேன்னு சொல்லி அத்தனை ஏமாந்தே போயிட்டேன், பொய்கேட்டிருந்தேனே. கொங்குன் வண்டே கரியாக வந்தான், அந்த இடத்துல இது ஒரு பாசுரம். கொங்குன் வண்டு பெருமாள் தலையில புஷ்ப சாத்திட்டுக்காரா, அதுல இருக்கிற மீன் நல்ல தேனை சாப்பிடறதுக்காக வண்டு மொய்க்குமா, வண்ட கூட சேர்த்துன்னு வந்தார்னார். அந்த பாட்டுல வண்டு துணையாக வந்தார், இந்த பாட்டுல வில் துணையாக வந்தார். ரெண்டுத்துக்கு ஒரே வியாக்கியானம் பண்ணிட்டா பெரியவாசாம்பிள்ளை, எதுக்குன்னா நான் வந்தது உண்மை, இந்த பெண்கள் தான் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா, நாளைக்கு யாரு என்ன குத்தம் சொல்லாதீங்கோ, என் ஊர்க்காராளுக்கு இந்த ராமாயணத்தையும் பாரதத்தையும் எழுதி வைக்கிறா போதே, யாருக்கான இந்த வால்மீகி வியாசருக்கெல்லாம் காட்சி கொடுத்து இவன் தான் ஒழுந்தானவன் எழுதி வைக்கிறதுக்காக சாட்சி கூட்டின் வந்திருக்கான் வில்லையும் வண்டையும். இவன் எதுக்கு வரான்னா தனியா வர்றதே இல்ல பெருமாள், இவன் எதுக்கு இந்த வில்லு வண்டலத்தையும் கூண்டு வரா தெரியுமா, நாளைக்கு வியாசர்கிட்ட போய் பணம் கொடுப்பான், வால்மீகி போய் பணம் கொடுப்பான், சுகாச்சாரியர் பணம் கொடுப்பான். பெருமாள் எவ்வளவு வடிவர் பத்தியடா, இந்த பெண் எவ்வளவு திரும்பி பார்க்காத இருக்கா பத்தியடா, என்ன அவனை எழுதி வைக்கணும் இல்லையோ, அதுக்கு சாட்சி கூட்டின் வரான்னா வில்லையும் வண்டையுமா. ஆ கொங்குன் வண்டே கரியாக வந்தான், கரினா சாட்சின்னு அர்த்தம், சாட்சியா கூட்டின் வந்திருக்கானா, வெய்வண்ண வெஞ்சலையே துணையா. வெய்வண்ண அழகான வில், வளைந்திருக்கிற வில், எடுத்தால் அவன் உருத்தம் தான் எடுக்க முடியும். வெஞ்சிலை வெப்பத்தோட கூடின சிலை, சரவருஷம் வவருஷா, வால்மீகி ரொம்ப அழகா தெரிவித்தார். அது சரவருஷத்தை வருஷிக்க ஆரம்பித்தால் அது தடுக்கவே முடியாது, அவ்வளவு வருஷிக்குமா அந்த வில்லானது. இந்த வருஷத்தை தான் அண்டாளும் சொன்னார், சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், சார்ந்த சரவருஷத்தை பெய்யும், இந்த வில்லுக்கு இருக்கிற பெருமை ஒரு கவிஞர் உபராக தெரிவித்தார். ராமன் ராவணன் கடைசியா சண்டை போட்டு இருக்கான். ஆறு நாள் யுத்தம் முடிஞ்சு கொடுத்து ஏழாவது நாள் யுத்தம் பண்ற அத்தியராமத்தம்யுகே. இன்னைக்கு ராமனுடைய வீரம் என்னங்கிறதை உலகத்தவர்கள் பார்க்கட்டும். சூடு வைத்த விட்டு ராமன் சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சாலும் போட்ட சண்டையில எத்தனை பேர் போனா தெரியுமா? ஆனை 1000, தேர் 10000, அடல்பரி 1 கோடி, சேன காவலர் 1000. இத்தனை பேருக்கு பிராணம் போனோம். ஆனை 1000, தேர் 10000, அடல்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000. இத்தனை பேருக்கும் பிராணம் போனா ஒரு கபந்தம் தலையில்லாத உடல் ஒன்று எழுந்து யுத்தரங்கத்தில் ஆடும். அந்த மாதிரி 1000 கபந்தங்கள் எழுந்து ஆடினால் ராமனுடைய வில்லுல ஒரு மணி கட்டியிருக்கலாம் கணியில் அப்படின்னு அது ஒரு தடவை ஒலிக்கும். அந்த மணி எத்தனை ஆடிச்சு தெரியுமா? ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடியதம்மா. கிட்டத்தட்ட 2.5-3 மணி நாழி விடாம கண 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 அந்த மணி அடிச்சுதான். எத்தனை கண கண அடிச்சிருக்கோம்? 1 கணக்கு 1000 கபந்தம், 1 கபந்தத்துக்கு ஆனை 1000, தேர்வதி 1000, அடல்பரு 1 கோடி, சேன காவலர் 1000. இது ராமனுக்கு இருந்த யுத்த சாமர்த்தியம். ஒருவர் இவர் ஓர் மூவரன உருவு கலந்து உள்ளந்தோறும் தித்திப்பார். ஏறு சிவகனார்க்கு என்னையும் உளன் என்கின்றேன் ஆழ்வாருடைய பாசனம். இது ராமனுடைய வீரம். ஜெய ஜெய மகாவீர வேதாந்த தேசிகன் ஆரம்பத்துல பாடினாரு ரகுவீர கத்தியத்தை ஜெய ஜெய மகாவீரன்னு ஆரம்பிச்சார். நீ தாபநாதபுரம் தில்லிக்கு உபன்யாசிக்காக போயிருந்தார். அன்னைக்கு பார்த்தா அந்த ஊர்ல விடுமுறை மகாவீர ஜெயந்தி. இந்த மகாவீரரை பத்தி பேசணும்னு இவரை கூப்பிட்டான். மகாவீரை பத்தி பேச அவ்வளவுதானே வாரேன்னு ஒத்துனுட்டார். இவரும் ஒத்துனுட்டு வேணும் அங்க போய் உட்காண்டாயிடுது. எல்லாரும் காத்துட்டு ஜெயினர்கள் சொல்றதுக்காக மகாவீர ஜெயந்தினே இவர் பாடு ஜெய ஜெய மகாவீரன் தொடங்கி ரகுவீர கத்தியத்தை முழுக்க சொல்லிட்டா. எனக்கு தெரிஞ்ச மகாவீரர் இவ்வளவுதான். தெரிஞ்சதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர மத்த மகாவீரத்துக்கு நமக்கு தெரியும். இப்போ அறிந்த மகாவீரன் ராமன் அந்த வீரத்துக்கு எது சாட்சி? வெண்ண வெஞ்சல ஏற்பனையா கையிலே பிடித்த வில் சாட்சி. ராமன் எதுக்கு எடுத்துன்னு வந்தா தெரியுமா? சீதைக்காக போன சேவன் வில்லுதான் துணை. சீதையை கல்யாணம் பண்ணிக்க சேவன் வில்லுதான் துணை. சீதையை கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வர சேவன் வில்லுதான் துணை. மூணு இடத்துல துணை பண்ணிருக்கு. முதல்ல போன சீதையை நோக்கி தாடகையை முடித்தது சுபாகுமாரீசனை முடித்தது அதே வில். சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும் சுருக்கமாக வைத்து முறித்தது ஒரு வில். திரும்பி வரணும் பரசுராமர் கர்வபங்கம் பண்ணது ஒரு வில். மூணு வில்லு இருந்தபடியாலதானே சீதையை கிடைச்சார் அவருக்கு. இந்த வில்ல இனிமே அவருக்கு விடவே மாட்டார்னா. அதனாலதான் என்னப்பா காதலிய பார்க்க வச்சு கூட வில்ல கிட வைக்க மாட்டேங்கிறான். வெய் வண்ட வெஞ்சிலையே துணையா சிலையே துணையாக நம்மோடைய வந்தார். துணையா இருவராய் வந்தார். துணை கூட்டின்னு வந்திருக்கானா? மத்த யாரையும் துணையா அழைச்சின்னு வரல, வில்லு மட்டும் போரும்னு வந்தார். நூறு சொன்னார் சுவாமி இந்த வில்லே ஆபரணம் அவனுக்கு. மத்த ஆபரணம் சொன்னாரா? இந்த மகரம் சேர்க்கொலை இருபாடு இலங்கி ஆடங்கிறது ஆபரணம். இப்ப வில்லுனா நம்ம ஆயுதம் நினைச்சுக்கணும். பெருமாளுக்கு பஞ்சாயுதங்களே ஆபரணங்கள். அது நம்முடைய சம்பிரதாயம். அவர் சாஸ்திரத்துக்கு பார்த்தா இப்ப ஆயுதம் நம்ம பாக்குறோம். திருமண செய்து சங்க சக்கரத்தை சேவிக்கிறோம். அது என்ன உடனே அப்படியே வந்து நம்ம கழுத்தரத்துல பொறுத்து தோன்றது. ஆட்டா ஆபரணம் மட்டும்தான் இருக்கே தவிர அதை ஒத்தனை ஆயுதம் நினைக்கிறது இல்ல. அவன் கையில பிடிச்சிருந்தா உனக்கு மனசுல ஆனுகூல்யம் இருந்தா அது ஆபரணமாக தோத்தும். உனக்கு மனசுல விரோதம் இருந்தா அதுவே ஆயுதமாக தோத்தும். அவன் பிடிச்சிருக்கிறது ஒன்னாத்தான் பிடிச்சிருப்பான். நம்ம எந்த மனசோட போறோமோ அதன்படி தானே தோத்த போறது. சமோஷோ தார்த்தராட்டானாம் ஹிருதயானின் விதாரையது. ஈட்ட ஆரம்பம் கண்ணன் பாஞ்சு ஜன்னத்தை ஊதினா திருத்தராட்ட புத்திரர்கள் ஹிருதயங்கள்லாம் உளுத்து போயிடுச்சு. எழுதி வச்சார் வேதவியாசன் தானும் பகவத்கீதா ஆரம்பத்துல. இதே சங்கத்தை பத்தி ஆண்டாள் எத்தனை வருஷம் பாடுறா? சங்கரையா உன் செல்வம் சால வழங்கியதே, இந்திரன் உன்னோடு செல்வத்துக்கு ஏலான், பூங்கல் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலியும் சாங்கவில் நானொலியும் வேணும், சாரங்கத்தினுடைய ஒலியும் சங்கத்தினுடைய ஒலியும் வேணும் வேணும் வேணும். ஆண்டாள் ஆசைப்படுறா. கண்டாலே துரியோதனும் துச்சாதனும் பயந்து ஓடுறான். என்ன அர்த்தம்? அந்த சாரங்கம் ஒண்ணுதான்னா அது மாறாது. நீ எந்த எண்ணத்தோட போகிறாய்ங்கிறது முக்கியம். இவன் மனசுல அனுகூலமா நினைச்சிட்டு போனான்னா கொடுக்க போறது. மனசுல பாத்திகூல்யம் இருந்ததுன்னா அதுவே ஆயுதமாக தோன்றும். ஆபரணமோ ஆயுதமோ பகவானுக்கு அழகு. வெய் வண்ண வெம் சிலையே துணையா. அத்தை துணையா அழைச்சுன்னு வந்துட்டான். எங்க வந்தான் தெரியுமா? இங்கே வந்தார். இருவராய் வந்தார். வந்தார் எல்லாமே ஆச்சரியம் அழுவார். இங்கே வந்தார்னா ஐயோ நான் அவன் இருக்கும் இடத்த போயிருக்கணும், என்ன தேடின்னு அவன் வந்துட்டான். யார தேடி யார் வர? இவ்வளவு நீச்சனான நான் இடத்துக்கா வரணும்? இங்கே வந்தார். இங்கேன்னா எங்க தெரியுமா? கட்டி காமிச்சாரா? திருமணங்கொல்லைக்கு வந்தார். அழகா வியாக்கியானம் பண்ணார் சுவாமி. திருமணங்கொல்லைய தேடித்தானே பகவான் வந்தார். ஜீவாத்மாங்கிற ரக்ஷன் எங்கே கிடப்பனோ ரக்ஷகன் அந்த இடத்தை தேடி வருகிறான் என்கிற அற்புத சம்பிரதாயமான பரகத ஸ்வீகாரத்தை அழ்வார் தெளிவா அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அவன் வந்தான், வந்துட்டான். இன்னொன்னு சொல்றார், வந்தாருன்னா எங்க வந்தார் தெரியுமா? இது பரமோதத்துக்கு வந்தார் இல்ல, இங்கே வந்தார். ஸ்ரீராப்திக்கு வந்தார் இல்ல, இங்கே வந்தார். மதுரா நகரத்துக்கு அயோத்திக்கு வந்தார் இல்ல, இங்கே வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்குழந்தைக்கு வந்தார் இல்ல, இங்கே வந்தார். எல்லாத்தையும் மதுக்கார் ஆழ்வா இருப்பா. நீங்க என்ன பெருசா பரமோதம் போறது முக்கியம் நினைச்சிட்டு போய், திருமணம் கொள்ளதான் முக்கியம். ஸ்ரீராப்தி பெருசு நினைச்சிருக்கலாம், திருமணம் கொள்ளதான் முக்கியம். ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் அயோத்தியா மதுரா பெருசு நினைச்சிருக்கலாம், கிடையாது. திருமணம் கொள்ளதான் முக்கியம். எங்கே பகவான் அடியாரை தேடி வருகிறானோ அந்த இடம் திவ்யதேசம். அதனாலதான் இங்கே வந்தார்னு தெரிவிக்கிறார். நான் இருக்கும் இடத்தேற தேடி வந்து விட்டான். ஏதை பிடிச்சிட்டு வெய்வண்ண வெண் சிலையே புனையா, சிலையோட வந்திருக்கான். இந்த சிலையோட சேர்த்து இன்னைக்கும் திருவங்கியாழ்வாருக்கு நேரம் ஒரு சாளரம் திறந்து விட்டுருப்பான். திருவாலச்சன்னு தெரிவிக்கிறதுக்கு போனோம்னா அதை திறந்து வச்சிருப்பான். தெரிஞ்சு வச்சு சரி இது என்னன்னு நாம கேட்டோம்னா, அங்கிருந்து திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை சேவிக்கிறார். இது இன்னைக்கு ஐதிக்கம் திருவங்கியாழ்வாரை பத்தி உண்டு. திருக்கண்ணபுரம்னு சொல்லணும்னா திருவங்கியாழ்வார் தான் சொல்லணும். அழகியமனவாளான்னு சொல்லணும்னா பராசர பக்தர் தான் சொல்லணும். எம்பெருமானாரேன்னு சொல்லணும்னா சோமாசி ஆண்டான் தான் சொல்லணும். திருப்பலவில்லி மங்கலம்னு சொல்லணும்னா நம்மாழ்வார் தான் சொல்லணும். இன்னார்தான் இன்னென்ன சொல்லணுங்கிறத பெரியவாச்சாங்களும் எழுதி வச்சார். ஏன் நாங்க சொல்றோம், என்ன சொல்லலாம், நன்னா இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். திருடு போல ஆர்வம் தானே, அவ சொன்னாத்தான் அது நன்னா இருக்கும். அதுல பாடினார் திருவங்கி ஆழ்வார். கையில பிடிச்சிருந்துட்டானே எத்தனை தெரியுமா, செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளி கேட்க செங்கின்னாளால், அவ்வரத்த வடியடையும் மங்களும் பங்கையமே என்கின்னாளால். அந்த பத்து கோஷரத்துல முதல் கோஷரம், சிலையிலங்கு பொன்னாழி தென்படதன் தொன்சங்கம் என்கின்னாளால், மலையத்து நூல் நான்கே மத்தவனுக்கு எத்தேதான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பவளை முன்னோடு அன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. இவ பாத்திருக்கா கண்ணபுரத்தை பாருங்கோ, பாருங்க எல்லாரும் திருக்கண்ணபுரத்தை பாருங்கோ. மேல மாடியில ஏற்றி உட்காந்து வச்சுட்டா இந்த தாயார் பரகாலநாயகியுடைய தாயார், இவளை இனிமே திருக்கண்ணபுரம் பக்கம் அனுப்பப்படாது, போனா இவன் முடிஞ்சு போடுவாள் என்ன எங்கேயோ மட்டும் உட்காந்து வச்சுட்டா. அவ என்ன பண்றா தெரியுமா, அங்கேருந்து காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் மாணனார் திண்ணம் இருக்க இனியவள் நாடுமோ, நன்னு நன்னு அறிவுரற்கே காணுமோ. எல்லாரும் பாருங்க திருக்கண்ணபுரம் கண்ணுக்கு தெரியலையா எப்படி பகவான் சேவை சாதிக்கிறான். அவன் எதை பிடிச்சிருந்துட்டான்னா சிலையிலங்கு பொன்னாழி, கையில சிலையோட தான் அழக்கா சேவை சாதிக்கிறான். அதத்தான் சிறுவர முன்னா செலுத்த சிலையன்னோ கைத்தளத்த வெண்ணின்னாடால், அத்தனை பேரையும் தொலைத்த சிலை கையில பிடிச்சிருந்துதான் திருக்கண்ணபுரத்துல பெருமாள். அதை பத்தி அழகான ஐதிக்கம் உண்டு திருக்கண்ணபுரத்துல. இன்னைக்கும் திருக்கண்ணபுரத்து அரையருங்கிற மகாச்சாரியர் இருந்தார். இந்த சுவாமி எப்பவும் பெருமாளுக்கு பண்ணி சேர்த்து பரிசனம் பாடுவார். ஆரோசில செய்வர்கள்னா ஏழு மதில் இருந்திருக்கு திருக்கண்ணபுரத்திலே. அழ்வாரே பள்ளையா, வானை உண்டு மதில், வெள்ளியை இந்த மதில், ஒரு ஒரு மதிலா மாலநன்னி பதிகத்துல பாடினாரே. அந்த மதில உடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அந்த செய்வ மன்னவன். இவர் ஓடி வந்தார், பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார், ஐயோ மதில் போயிடுத்து ஊர் கொடு போடுது நீங்க ஏதாவது பண்ணுனார். பெருமாள் விஷாம இருந்தார், அச்சாமூர்த்தி என்னைக்கு வாயத்திறந்து எத்தனை பேசிட்டு ஒண்ணும் பண்ணல, பேசாம இருந்தாரு. இது கோவம் வந்தது, கையில வில்ல பிடிச்சிருக்கி, எதுக்கு பொம்மையா வச்சிருக்க கையில, இப்ப இந்த வில்ல வச்சுன்னு சண்டை போடுவியா பிடிச்சிருக்கீன்னா. அப்பவும் வாயத்திறக்கல பகவான், கையில தாளம் வச்சிருந்தாரு. அந்த தாளத்தை பெருமாளை நோக்கி வீச, இன்னைக்கு சௌரி பெருமாளுடைய திருநெட்டியிலே இங்க ஒரு தராத வடு காணலாம், கழும்பு காணலாம். அடியார் அவனுக்கு சொல்லி அடித்த அடியை தாங்கின வடு இன்னைக்கு சௌரி பெருமாளிடத்திலே காணலாம். அதுக்கப்புறம் வில்லு உயர்த்து எழுந்து சரவருஷத்தை வருஷித்து அத்தனை பேரையும் சௌரி பெருமானுடைய வில் முடித்ததுன்னு சரித்திரம். அதை ஞாபகத்தில் நான் இப்ப திருவங்கியாழ்வார் யோகை வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார். வரச்சே ரெண்டு பேரா வந்தான், ரெண்டு பேரா காதலியை பார்க்கச்சே கூட வேற யாரையான்னு கூட்டிட்டு போவாளா. இவர் எதுக்கு இப்ப ரெண்டாவது பேரோட வந்தார்னார், இவர் ரெண்டு பேர்னா ரெண்டு அதிகாரி வரலன்னா தானே ரெண்டாக வந்தான். தான் எப்படி ரெண்டாக வருவன்னா பரத்த சௌலபியங்கள் ரெண்டு காட்டி கொண்டு வந்தான், வீரம் பிரணயத்துவம் இரண்டு காட்டி கொண்டு வந்தான், தன்னையே ரெண்டு ரெண்டு குணங்களோட கூட பகவான் காட்டின்னு வந்தான். ஒரு அர்த்தம் இன்னொன்னு இருவராய் வந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா, லக்ஷ்மணனையும் கூட கூட்டின்னு வந்துட்டான். என்ன வில்லு வருதுன்னா ராமன் அர்த்தம், ராமன் வருதுன்னா லக்ஷ்மணனையும் கூட கொண்டு வந்தான். ஏன் லக்ஷ்மணனை கூட கொண்டு வரணும், இவ லக்ஷ்மணன் தான் வேற யாரும் இல்ல, ராமச்ச தட்சிணோபாகு, ராமனுடைய வலது கரம் லக்ஷ்மணன். ரெண்டாவது ராமனுக்கு லக்ஷ்மணங்கிறது திருவனந்தாழ்வான் படுக்கையொல்லிய காதலிய பார்க்க வந்தான், கல்யாணம் பண்ணிட்டு தான் அவனை இப்பவே படுக்கை எல்லாம் வாங்கி வச்சிருவோம் கல்வியில் மெத்தையோட வந்துட்டான். ஆனால்தான் இருவராய் வந்தார்னா லக்ஷ்மணனை கூட கூட்டி வந்தான் பகவான். இருவராய் வந்தார், என் முன்னே நின்னார், இங்கே வந்து என் முன்னாடி நின்னான். இது ரெண்டு விதமா தெரிவித்தார், என் முன்னே நின்னார் அப்படின்னு சொன்னா ஐயோ நீச்சனான என் முன்னாடியா நிக்கணும், ஒரு அர்த்தம் என் முன்னே நின்னார், இத்தனை நாள் இத்தனை பாடு படிச்சுட்டு என் முன்னாடி நிக்கலாமா? ரெண்டாவது அர்த்தம். ரெண்ட கொஞ்சம் ஸ்வரத்தை மாத்தினோம்னா தெரிஞ்சு போடும். பாசுரம் பாடிச்சே ஒரே மாதிரி சொல்லு போனோம்னா ஒரு அர்த்தம் தான் கிடைக்கும். என் முன்னேன்னு ஸ்வரத்தை இறக்கிட்டோம்னா ஐயோ இந்த நீச்சன் முன்னாடி நிக்கணுமா? நித்த சூரியர்களுக்கு சதாபஷ்டி சூறையா ஆவா கண்ணுக்கு விஷயமாறாத பகவான் கிடைக்குமா கிடைக்குமான்னு பிரம்மாதி தேவர்கள் காட்டிட்டு இருக்கா? என் முன்னே நின்றார் அவன் வந்து என் முன்னாடி காத்துட்டு இருக்கா. ரெண்டாவது சித்தம் ததானித்தே தற்சுரு என்ன என் முன்னே நிக்கிறது எப்ப தெரியுமா? நான் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு பார்க்கணும்னு நினைச்சேனோ என் ஆசை தீர்ற அளவுக்கு என் முன்னே நின்றார். மூணாவது என் ஆசை கூட தீர்ந்துடும் ஆனா எனக்காக அவன் பட்ட ஆசை இருக்கே தீராது தீராது தீராது. அழ்வார்த்தனை பத்தி என்ன நினைச்சிருந்தார்? திருவிரு தாச்சு திருவாசிரி ஆச்சு பெரிய திருவந்தாதி ஆச்சு திருவாய்மொழி கடைசி பாசனம் வரைக்கும் வந்துட்டார். அது வரைக்கும் என் அவா என் அவா என் அவா நான் உனக்காக எத்தனை காதல் வளர்த்துருக்கேன் தெரியுமா? ஈர நெல்வித்தி முளைத்த நெஞ்சப்பெரும் செய்யுள் காதல் கடல் வரைய விளைவித்த காமர வேணி நம் கண்ணன். அந்த கண்ணன் என்னிடத்துல காதலை வளர்த்தான். ஊரவர் கம்ப எருவிட்டு அன்னஜன் நீர்படுத்து எத்தனை பாடுபடுத்தி காதலை விளைச்சிருக்கான். வேறவர் காதல் பின்னின்ன காதல் கரியமிக்கதோர் காதல் இவ்வளவு கடல் அளவுக்கு அழ்வார் காதலை வளர்த்துதானா கண்ணம். இவர் சொல்லிட்டு என் காதல் தான் பெருசு நான் எவ்வளவு தெரியும் தெரியுமா? இவன் என்ன பிரயத்தனப்பட்டாக்கோ இத்தனை காதல்னு சொல்லிருந்தார். கடைசி பாட்டு வந்தது இந்த காதல் என்ன ஆச்சு தெரியுமா? சூண்டான் ஆழ்ந்து இறந்த முடிவில் தரும் பாழ் மரணன் மலர் சோதி சுடஞ்ஞால இன்பம் நம் மூணி என் காதல் விழுங்கிடுத்துன்னு நினைச்சிருந்தேன். அவன் முன்னாடி வந்து நிற்கிற வரைக்கும் வந்து நின்னா அவனை பார்த்த உடனே இந்த காதல் ஒண்ணுமே இல்லேன்னு புரிஞ்சு விட்டேன். அவன் என் அடையத்துக்காக பட்ட பாடு இருக்கே ஒரே சொல்லுல ஆழ்வார் முடிச்சுட்டார். அவ வர சூண்டாயே அவ அரண இந்த காதல ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாத ஆகிவிட்டான் பகவான். அது கடலை போன்ற காதல் என்னுடையது குடப்படிய போன்ற காதல் நாட்டப்பட்டிருந்தேன். வாரிக்கொண்டுள்ள விழுங்குவன் காலில நார் முத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்த பருகினான். அவன் வரணே அப்படியே சக்கர பொங்கல் ஆட்டை எடுத்து வாயில போண்டுனான். நான் நினைச்சிருந்தேன் நான் வந்து நினைக்கிறதுக்குள்ள அவன் எடுத்து என்ன விழுங்கி விட்டான். இதுன்னு அவனுக்கு இருக்கிற பெருமை. ஆனா நாம நினைச்சிருந்துக்கோம் பிரயத்தனப்பட்டோம் பிரயத்தனப்பட்டோம். ஆனா அவன் பட்ட பாடு ஒரு நாளும் சம்சாரியால படவே முடியாது. என் முன்னே நின்றால் இப்படி ஒண்ணும் பண்ணாத என் முன்னாடியா அவன் வந்து நிற்பது? ஆசை அவனுடைய ஆசை வரைக்கும் விடாம என்ன பார்த்துட்டு இருந்திருக்கா. என் முன்னே நின்னார் வரச்சே ரெண்டு பேரா ஏன் வந்தான் தெரியுமா? வஞ்சக்கள்வன் ராமாயன் மாயக்கவியாய் வந்து என் உடலும் உயிரும் உள் கலந்து நின்னார் அறியா வண்ணம் ஒத்திருக்கும் தெரியாதே உள்ளுக்குள்ள ஒரு திட்டத்தோட வந்திருக்கான். என்ன திட்டமா? சேட சேஷிகளாக அழ்வீர் மனத்துல கைங்கரியம் கொள்ளணும் அப்படிங்கிற ஆசையோட பெருமாள் வந்தான். வரச்சே கைங்கரியம் வாங்க போறேன் ஆழ்வாரிடத்தே அப்படின்னு பேர் எழுதி கையில பலக பிடிச்சு வந்துட்டான். நான் தான் சேஷி ஆழ்வார் தான் கைங்கரம் பண்ண போறேன் குடிச்சுட்டு வந்தான். கிருஷ்ணத்தை வந்த உடனே சரி நாம கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப என்ன மாத்திட்டோம் தெரியுமா? சுமார் ஆழியா அந்த கருடன் பேர்ல உட்காண்டே வந்தேன் ஆழ்வியே கஷ்டமா இருக்கு. இப்ப நாம அங்க இருந்து இந்தியாலையும் வந்து சேரணும்னா ரெண்டு நாள் ஆகுது. உட்காந்து 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 கழிச்சு வந்துருக்கோம். வந்த உடனே எல்லாரும் சாமி ரொம்ப சமப்பட்டு வந்துருக்கே உட்காருங்கிறா. சமமே உட்கார்ந்துதான் உட்காந்து உட்காருன்னு சொன்னா என்ன எடுத்து அழுவா இருக்குன்னா இந்த கருட நடத்த பரமத்திரே கிளம்பி வந்தானா? வந்த உடனே அழுவா உட்காரு உட்காருந்தார். எதுவா பகவான் சொன்னா முடியல அழுவீர் கைகாலாம் வலிக்கிறது நான் கொஞ்ச நாள் நின்னுக்கிறேன் நீ எனக்கா எத்தனை நாள் காசுன்னு நின்று நின்று பாத்துருக்கீர் நீ உட்காந்துக்கோ நான் நின்னுடா எனக்கு கொஞ்சம் தேவையில்ல சௌக்கியம் போல இருக்கு நின்னுக்கிறேன்னு. ஆமா வாஸ்தவம் தானே அவன் சொல்றது நிக்கட்டும் கைகால் சரியா இருக்கட்டும் சரி தான் உட்கார்ந்து விட்டாரு அழுவா. நீ உட்கார்ந்து விட்டீடா நான் இப்படி பக்கத்துல உங்க கிட்டக்க வந்து நின்னுக்கட்டமா? நீ உட்காந்துருக்கிற நாற்காலி ஆசனத்தை பிடிச்சு நிக்கட்டமா? சரி நிக்கட்ட ஏதோ காதலன் ஆசைப்படலாம் நிக்கட்டும் போத்து விட்டாரு அழுவார். கொஞ்ச நாய் ஆன உடனே அழுவீர் கால ஏதோ நின்னு நின்னு காய்ச்சி போயிருக்காமல் இருக்கே ஏதோ செவந்து போயிருக்கே என்னதுன்னா ஒண்ணுமில்லே ஒண்ணுமில்லே இவர் புடவை தலப்ப மூடிண்டார். அது என்னன்னு காட்டும் மெதுவா கீழே உட்கார்ந்து ஏன் காய்ச்சி போயிருக்கு எனக்காக காத்து நின்று காய்ச்சுதா கேட்டான் பகவான். ஆமா ரொம்ப நாளா இவன் வந்த ஆய் போலே வராசா வராத ஆய் போல் வருவானே வருவாயா வருவாயான்னு காத்துட்டு இருக்கலையா அதனால காய்ச்சதுன்னா நான் வேணா கொஞ்சம் தடை விட்டமா நான் வேணா பிடிச்சு விடட்டமான் என்ன இவன் எதுக்காக இவன் வந்தா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அழுவாரு புரியல. நான் என்னென்ன இவன் கிட்ட பண்ணணும்னு நினைச்சிருந்தேனோ எதுக்கு இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்? சரி வேற வழி இல்ல துடிக்கணும்னு சொல்லாத நிறுத்தி விட்டோம்னா நான் ஜனத்தை மீறி நடக்கிறீரா என் ஆசைப்படி நடக்க மாட்டீரா கேட்பான். அதனால அழுவா ரொம்ப லஜ்ஜையோட சரின்னு காலை காட்டினான். மெதுவா பகவான் கூச்சி பிடிக்கும் நெல்லடி தொட்டு தீண்டி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் எடுத்து நன்னா பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். பகவான் இது கூடாது நான் சேஷன் நான் அடிமை நீ சுவாமி பண்ணக்கூடாதுன்னு தடுத்தார். ஆமா அதைத்தான் நானும் சொல்றேன். நீர் அடிமைன்னா நான் சொல்றபடிதான் கேட்கணும் பேசாமரும். அதுதான் இப்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன தானே திருவடிகளை பிடிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் பார்த்தார் அழ்வார். சரி இனிமே நான் பேசாம இருந்தேன்னா கல்லு போல கட்ட போல இருந்துள்ள அவன் பிடிக்கிறதே பாத்துக்காம பேசாம இருந்துள்ளாம இருப்பேன். அப்ப இந்த காதலனுக்கு என்ன நிலவர தோணும் தெரியுமா, இதை விட நான் கல்லு கட்டையே காதலிச்சிருப்பேனே, இவ்வளவு எதுக்காக காதலிக்கிறது, தோணிப்படாதா? ஆழ்வார் மாத்தி விட்டார், வலது கால பிடிச்சது போரும் கொஞ்ச நாள் இடது கால பிடினர். அப்பதான் பகவானுக்கு ஆனந்தம் மேலிட்டது. ஓ அடியவன் நம்ம ஒத்துனுட்டான், நம்ம சம்பந்தத்தை ஒத்துனுட்டான், தான் சேடி தான் சேஷன் ஒத்துனுட்டான். இந்த சம்பந்தம் பரிமாற்றத்துக்காகத்தான் பகவான் காத்து கிடந்தான். ஆக இருவராய் வந்தாருன்னு என்ன அர்த்தம், வரச்சே சுவாமியா போறச்சே தாசனா, இதுதான் இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். என் முன்னாடி வந்து நின்னுட்டான் பகவான், என்ன ஆச்சரியம், அமர வேண்டியவன் நான் அவன் கிட்டப்பட வேண்டியதெல்லாம் அவன் எங்கிட்ட பண்ணிட்டுதான். இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார், வந்தவரை இப்பதான் கொஞ்சம் பார்த்தேன், இத்தனை நான் முகத்தையே பாக்கல, முன்னாடி வந்து நின்னதுன்னா நான் ஏற்கனவே என்ன பிரதிஜை பண்ணிருக்கேன் தெரியுமா, அவன் வந்தால் என் சினம் தீர்வந்தானே. இது அழுவா பாசுரம் தோழி கிட்ட சொல்லி வச்சிருந்தா, இவன் வரும் வராது போடுவான், ஒரு நாள் வந்த அன்னைக்கு என் கோபத்தை எப்படி தனிச்சுக்கிறேன் பாரு இவங்கிட்ட சொல்லி வச்சார் அழுவார். இந்த பாசுரத்துக்கு அரையன் சுவாமி ஸ்ரீரங்கத்துல அபிநயம் பிடிச்சிருந்தார், என் சினம் தீர்வந்தானேன்னு பாசுரம். வந்த உடனே சினம் தீர்வந்தானேன்னு என்ன பண்ணலாம், அந்த சினத்தை போக்கணும்னா அடிக்கலாம், பொண்ணா வந்து நிக்கிறான் கோபத்தை காட்டினா என்ன பண்ணலாம், அடிக்கலாம் குறைக்கலாம் வெய்யலாம் எதவனா பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ சிலதெல்லாம் அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சார் அரையர் சுவாமி. பின்னாடி எம்பாருங்கிற மகாச்சாரியர் உட்கார்ந்தாராம், அவர் அரையர் சுவாமி பிடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்தவர், என் சினம் தீர்வந்தானேன்னா ஒரு நிமிஷம் அப்படி முகத்தை திருப்பறாப்புல காட்டினாராம், புரிஞ்சு விட்டார் அரையர் சுவாமி முகத்தை திருப்பினார் அர்த்தம் என்ன, ஆழ்வார் சினத்தை தீர்த்துக்கணும்னா வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், பகவான் முன்னாடி வந்து நிக்கச்சே உன்னை பார்க்க மாட்டேன்னு முகத்தை திருப்பினால் அது பொறுக்காது பகவானுக்கு, அந்த ஒண்ணுதான் சினத்தை தீர்த்துக்கிறதே தவிர அடிக்கணுமா புழைக்கணுமா ஒண்ணுமே வேண்டாம். இது உசந்த சாதி மாடு குதிரைனா சுடிக்கின வேகத்துல ஓட ஆரம்பிச்சிடும், இது எப்பேற்பட்ட உசந்த சாதி இந்த பரமாத்மா, இந்த திரும்பிதான் தெரிஞ்சா ஒண்ணு போறாதா, இவன் நம்ம சொத்து நமக்குன்னு காத்து இருக்க வேண்டியவன், நான் முன்னாடி வந்து நின்று என்ன பார்க்க மாட்டேன்னு திரும்பினானே, எவ்வளவு கோபம் ஆழ்வார் திருவுள்ளத்தில் இருக்கணும் என்று புரிஞ்சு விடுவன் திரும்ப காட்டினா போரும் அபிநயத்தை ஒருவர்கள் காட்டியிருக்கா. இங்க சொல்றார் ஆழ்வார், என் சினம் தீர்வன் நானே நான் சொன்னது கூட இந்த பெருமாளுக்கு தெரியும், அவ்வளவு தூரம் நான் கோவிச்சிருக்கேன்னு தெரிஞ்சோம், என்னமோ சிரிச்சுட்டே என் முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு, என் முன்னே நின்னார் வந்தட்டா அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன், இவன் திருமேனி முழுக்க சேவிச்சேன், கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ண தவன் நிலம கண்டும் தோழி அவரனாம் தேவரன்னு அஞ்சினோமே. கைவண்ணன் தாமரை முதல்ல கைய பார்த்தேன், வாய் கமலம் போலும் அதுவும் கமலமாட்ட தாமரையாட்ட இருந்தது, கண்ணினையும் அரவிந்தம் கண்களாட்ட தாமரையா இருந்தது, அடியும் அதுதே திருவடியும் தாமரையாட்ட இருந்தது, நாலு தாமரகளை கண்டேன் தோழி சொன்னா இந்த பரகால நாயகி. தோழி கேட்டா ஒண்ணு கீழேந்து மேல பாடு இல்ல மேல இருந்து கீழே பாடு, எதுக்கு குறுக்கு குறுக்க தப்புதப்பா பாடியிருக்கேன், அவள் கை இருக்கா வாய் இருக்கா கண்ணு சொன்னாடா அப்புறம் கால் பாட்டு எப்படி இருந்திருக்கணா, அடிய சொல்லி கைய சொல்லி கைய வாய சொல்லி கண்ண சொல்லிருக்கணும், இல்ல கண்ணை சொல்லி வாய சொல்லி கைய சொல்லி காலை சொல்லிருக்கணும், இந்த ரெண்டுமே இல்ல, இப்ப நடுவுல கை வாய் கண் அப்புறம் அடி, இந்த கிரமத்துல கிரமத்தை மாத்திட்டார் அக்கிரமமா பாடிவிட்டார் திருமங்கி ஆழ்வார். ஏன்னு கேட்டு அழகா சொன்னாரா, கைவண்ணன் தாமரை முதல்ல பெருமாள் அங்கேந்து வந்து இப்படி கைய காட்டினானா ஆழ்வார் இடத்தை, இந்த திருமங்கி ஆழ்வார் கைய வாங்கணும் தான் கையிலேங்கிறதுக்காக கையை காட்டினான், பார்த்தா அல்லியை போன்ற திருக்கைத்தலம் தாமரைகளுடைய இதழ்கள் விரிந்தார் போல இருந்த விரல்கள் உள்கைத்தலம் சிவந்து வெளிக்கைத்தலம் கருத்து பிடித்த பிடியிலே பலமும் பிடித்த பிடியிலே பூவை பூவண்ணா என்கிற மாதுரிய சௌகுமாரிய அத்தனை குணங்களும் கையில தெரிஞ்சது பார்த்துட்டே கைவண்ணன் தாமரை. அவன் குழந்தைல கிட்டக்க வந்து அழிவில் கையை கொடுத்துறீரா பிடிச்சு பாக்கட்டமா என்ன கையை காட்டினானோ, அதனால கைவண்ணன் தாமரை. அடுத்து வாயால சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சா, அழிவீர் உங்க திருவடி என்ன அழகா இருக்கு, உம எடை என்ன அழகா இருக்கு, உன் மார்பு என்ன அழகா இருக்கு, உங்களுடைய கண்கள் தான் என்ன அழகா இருக்கு என்ன என்ன மயக்கத்துக்காக ரெண்டு மூணு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சா, அதைத்தான் அடுத்தது வாயை பத்தி சொல்லிவிட்டார், கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும். வாயால சொல்லி முடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, வேற வழி இல்ல நம்ம கண்ணாலதான் ஜாட காட்டி ஆகணும், அதாவது ஒரே தீர்த்ததாக தண்ணீர் தண்ணீர் சொல்லி பார்த்தோம், சொல்றதுக்கு கூட முடியலன்னு வச்சுப்போம், இது காட்டிடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணா, கண்ணால ஒரு பார்வை பார்த்தானா அழ்வாரே, அழுவீர் இந்த அழகு நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. கைவண்ணன் தாமரை உடனே வைக்காத எழுதினார், என்னமோ இடை அழகுங்கிறார் மார்பழகுங்கிறார் கண்ணழகுங்கிறார், இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய அழக வரணிக்கமா வந்தார் ஆழ்வார். கல்வி இந்த மூணு அங்கங்களுக்கும் வேற பிரதிநிதித்துவம், கண்ணழகுன்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம், கண்ணுனாலே ஞானம் தான், கூர்மையா பாக்குறது இல்லையோ ஞானம், அடுத்தது மார்பழகுன்னு சொன்னாலே மார்பு இருக்கிறது பசிக்கும் பிள்ளைகளுக்குமாக மச்ச பேருக்குங்கிறதுக்காக இருக்கும் இல்லையோ பக்தின்னு அர்த்தம். இடைன்னு சொன்னாலே சுருங்க சுருங்கத்தான் இடை. இடுப்பு எப்படி இருக்கணும்னு சாமுத்திரிகா லட்சணம் சொல்றதுன்னா அவனுடைய கையை விட்டு அதுக்குள்ள இடுப்பு அடங்கணுமா, இப்படி இருக்கணும் இடுப்புங்கிற சாமுத்திரிகா லட்சணம் ராமனுக்கு அப்படித்தான், சீத்தைக்கு அப்படித்தான் இருந்தது. கண்ணனுக்கு இல்லை, கண்ணனுக்கு போய் பார்த்தோம்னா அவர் வண்ணையும் பாலும் தைரியும் சாப்பிட்டு நிச்சயமா கண்ணனுக்கு அப்படி இருந்திருக்க முடியாது. ராமருக்கு சீதைக்கு அப்படிதான் இடுப்பு இருந்திருக்கணும். மேல அவயவங்கள் இருக்கு, கீழ அங்கங்கள் இருக்குன்னா அப்ப நடுவுல ஒண்ணு இருப்புன்னு இருக்கணும் அப்படின்னு யூகிச்சு தெரிஞ்சுக்கணுமா இடுப்பு. அவ்வளவு சிரித்திருக்கணும்னு சொல்லுவார் மின்னடையும் அடவார்கள் அழிவார். மின்னல போன்ற இடை சிரித்திருக்கணும். சிரிச்சதுனாலே வைராகியம் அர்த்தம். ஆசை சிரிக்க சிரிக்கத்தானே வைராகியம் பிறக்கும். ஆக இடைன்னு சொன்னா வைராகியம், மார்பகம்னு சொன்னா பக்தி, கண்ணுன்னு சொன்னா ஞானம். ஞான பக்தி வைராக்கியங்களைத்தான் ஆழ்வார்கள் சுவாபதேசத்திலே இப்படி சொல்லுவார்கள். பூர்வர்களுடைய நிர்வாகம் பார்த்துட்டான். பார்த்து ஆழ்வார் என்ன அழகு என்ன அழகு, என் வாயால பேசினானா வாய்கமலம் போலும், கண்ணால ஒரு பார்வை பார்த்தானா கண்ணனையும் அரவிந்தம். நான் இந்த நிமிஷத்திலே நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம் என்ன தள்ளி போன்னு சொல்லிருக்கணும். ஒரு நிமிஷம் வாய பொத்தி விட்டேன்னா உடனே அந்த காரை வச்சு நாடலி கிட்ட போட்டான். அதுதான் அடியும் அதுதே. அந்த அடியுமேந்து கீழே கடைசியில் திருவடி சந்திரிக்கு என்ன காரணம், அந்த நிமிஷத்துல மறுத்துடணும். ஆண்கள் எப்ப பேசச்சு எப்ப தடுக்கணுமோ அப்ப தடுத்துடணும். அப்ப விட்டேன் தோழி பட்டேன் நானும் பாடு. அப்ப மட்டும் அவனை தடுக்காத விட்டேன்னா கிட்ட கிட்ட வர ஆரம்பிச்சா நம்மளுடைய வீட்டுல ரொம்ப அழகா சாதித்தார் மின்னடமணவார்கள் பதிவத்திலே என்னுடைய பந்துங்கலன் தந்து போக நம்பி கழகமேறிய கிட்டக வராதேன்னா அவன் எங்கயோ வாசல்ல இருந்தா ஆழ்வார் வெளியில போக வெளியில போகணும் இருக்கார். இந்த பந்தை தூக்கி போட்டுருந்தாரா, இந்த பந்து தள்ளி போய் விழுந்துதான். கண்ணன் எடுத்து பந்து வச்சு இந்த முகந்து பார்த்து தலையில வச்சுட்டு அழ்வார் கைப்பட்ட பந்துன்னு இத்தனை விளையாட ஆரம்பிச்சுட்டான். இந்த பந்தை கொடுத்துட்டு வெளியே போனி ஆறு போன உள்ளோட சொன்னா வெளியில போனார். அடுத்த வரி வீட்டுல எழுதினார், என் புடவ தலைப்பை தொடாதேன்னு சொல்றார். எழுதி வச்சா நம்ம வீட்டுல அழ்வார் வந்து என் புடவ தலைப்பை தொடாதே வெளியில போனாராம். நமக்கு சந்தேகம் வரும், அவன் தான் வாசல் நின்றுதான் இவர் இங்கே இருக்கார் முதலே போன ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் எதுக்கு புடவ தலைப்பை தொடாதேன்னு சொல்லணும். அந்த வீட்டுல எழுதினார் பெண்கள் எல்லாம் போ போ என்று சொன்னால் வால் என்ன அர்த்தம் என்று கண்ணனுக்கு நன்றாக தெரியும். கிட்டக வந்துட்டார், கிட்டக வந்த கண்ணனை வெளியிலே போன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜீவாத்மா எத்தனை கதவடைத்து தள்ளினாலும் இவனுக்காக காத்து கிடந்து உள்ளே பதிகிடந்து அந்தரியாமி உள்ள இருக்கானே இருக்க விட்டமா அவனை என்னைக்கான ஒரு நாள், அவனை யாரானு என்னைக்கானு ஒத்துந்தாளா, இருந்தாலும் வெளியில போடுறானா பகவான் போகாம கூடவே இருந்து பாக்கிறான் இல்லையோ. ஒரு நாள் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும், சம்சாரிய திருத்துவேன், என்னுடைய திருவடிகள்ல சேர்த்துப்பேன், என்ன தானும் கண்ணநீரோடே விழ வேண்டாத தாய் தந்தையின் சாதித்தார் பிள்ளை உலகாரியன் எப்பவும் தான் நேர நாள் பார்த்து கிடக்கும். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் வருவன்னா எனக்கு காத்துந்து கிடக்கிறான் பகவான். அதே போலத்தான் இங்கேயும் முதல்ல வாயால பேசினா கைவண்ணன் தாமரை கையை பிடிக்க வந்தா வாய் கமலம் போலும் ரெண்டு வார்த்தை சொன்னா கண்ணனையும் அரவிந்தம். அந்த கண்ணழகுக்கு தோத்தாப இருந்தேனா கிட்டக வந்துட்டான். இதே போலத்தான் நாகை அழகியார பத்தி அற்புதமான பாசுரம் ஆகப்பட்டினம்னாலே சௌந்தரராஜ பெருமா, சௌந்தரராஜன்னாலே அழகு. பத்து பாசுரத்திலே அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா, பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதி ஆலத்தாரம் வென் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி, என்னையும் நோக்கி என் அலுகலும் நோக்கி வேந்திடன் கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன அழகு, அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான், என் வாயை பார்த்தா, என் கண்ணை பார்த்தா, என் மார்பு பார்த்தா, என் இடைய பார்த்தா, இப்படி பார்த்தா எனக்கு பயம். யானை அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன், சில தாய்மார்கள் பார்க்காத இருக்கணுமே பகவான் வந்து பாக்குறதே அஞ்சுகின்றேன்னு சொல்லிட்டார் ஆழ்வார். அதே போல பெருமாளும் ஒண்ணுனா பார்க்க நாலடி கிட்டக வந்துட்டான். ஒரு வியாக்கியானம், இன்னொரு வியாக்கியானம் பண்ணார். முதல்ல பண்ணது என்ன, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆழ்வீர் அதுக்குதான் வந்திருக்கேன். அதுல முதல்ல கைவண்ணன் தாமரை பாணி கிரகணம் பண்ண முடியும், கை கைத்தளம் பத்த தனாத்தண்டேன் கைய பிடிச்சான். அடுத்த வேலை என்ன பண்ணணும் தெரியுமா, ஆதிஷ்டே நமஸ்மானம் ஸ்மேவத்வா ஸ்திரா பவ, இந்த அம்மிய மேல இந்த பொண்ணோட காலை தூக்கி வச்சாகணும். நம்ம அந்தரத்தை சொல்லணும், பெருமாள் என்ன பண்ணலாம், இந்த பெண்ணோட திருவடி எடுத்து பரகாலாயகனுடைய கால் கட்டவர்கள் எடுத்து அம்மிக்கு மேல வச்சான். அதை இந்த மணமகன் குனிஞ்சுண்டு செய்யணும், ஏன்னா இவர் கீழே உட்காந்துக்கணும், அம்மி மேல அவன் இப்போ பெண்ணு நின்றுக்கணும், இவன் கீழே குனிஞ்சிருக்கணும் இல்லையா. இந்த கீழே குனிஞ்சுன்னு பகவான் என்ன பண்ணான், முதல்ல கைப்பிடிச்சாயிடுது கைவண்ணம் தாமரை வாய் சமலம் போலும் இருந்து மந்திரம் சொல்றான், ஆதிஷ்டே நமஸ்மானம ஸ்நேவத்வா ஸ்திராபவ, மந்திரம் சொன்ன வாயை அனுபவிச்சா. கீழேந்து பார்த்தானா அழுவாரே, அத்திராழ்வி நீர் ஒரு நித்திய சந்தாரி, நான் சவலோக மகேஸ்வரன் புருஷோத்தமர், இருந்தாலும் இத்தனை கூட்டத்துல வெட்கப்படாமல் உம்ம காலை பிடிச்சு தூக்கி வச்சிருக்கேன் பாத்தீரான்னு கண்ணான ஒரு பாரு பார்த்தானா, கண்ணினை மரவிந்தம் அடி மதுதே, இவ்வளவு மயக்கப்பறம் என்னாலேயே தாங்க முடியல தோழி, அவன் திருவடிகள்ல விழுந்துட்டேன். இந்த தினம் இன்னொரு வியாக்கியானம் பண்ணார், கைவண்ணன் தாமரை வாய் கவலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடி மதுதே, இப்படி எல்லாம் என்ன மயக்கத்துக்காக வந்தா அவ்வண்ண தவர் நிலவகண்டும் தோழி, அவ்வண்ண தவர் அப்படிப்பட்ட சுவாவத்தை உடையவரான அவர் என தோழி கேட்டாளா, இத்தனை நாளை நீ சொன்னிய இதுதான் உன் கண்ணனுக்கு அழகான்னு கேட்டா. அழுவாரு சிரிச்சு விட்டார், நீ யாருன்னு கேட்டே சொல்றதுக்கா ரெண்டு வார்த்தை சொன்னேன், அதுக்குன்னு இவ்வளவுதான் நினைச்சனுடையா அவ்வண்ணத்தவர், அவ்வண்ணத்தவர்னா மேல சொல்றதுக்கு எனக்கு வாக்கியம் கிடையாது, ஏதோ வாதோ நிவர்த்தந்தேன்னு சாஸ்திரம் போத, எஸ் அமதம் தத்ய மதம் யோ அங்க வேத எரிவான வேத ஆழியுடைய பொன்னார் சார்ந்தமுடைய வழிகளை இன்னார் என்று அறியேன். அத்தனை வைபவத்தோட அவ்வண்ண தவர் நிலைமைனா இனி மேற்கொண்டு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றதுக்காக சொன்னேன் தவிர அவ்வளவுதான் அவன் பெருமையை நினைச்சு விடாதே, பெருமை எல்லார் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் பகவான், அவர் நிலமை கண்டும் தோழி, அந்த பகவான் எனக்காக இங்க வந்தான்னு தெரிஞ்சுட்டேன். ஆனா தோழி என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுமா, நீ அன்னைக்கு கூட இல்ல, அதுதான் பெரிய தப்பா கொடுத்து, நீ கூட இருந்திருந்தியானா அவன் உனக்காக சொல்லி என்ன படுத்திருப்பேன், ஆனா நீ இல்லையா அதனால நான் தப்பா புரிஞ்சுக்கேன் பகவான பத்தி, அவரதான் தேவரன்னு அஞ்சினோமே அவனை தெய்வம் நினைச்சுன்னு தள்ளி விட்டுட்டேன், திட்டக்க வராதேன்னு சொல்லிட்டேன், தோழி நீ கூட இருந்திருந்தா அவன் ஆறுன்னு புரிய வச்சிருப்பாள், அவன் வந்து பண்ண ஒன்னு ஒண்ணுமே சரியாத்தான் பண்ணிருக்கான், ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன், அவன் அழகையெல்லாம் பார்க்க வந்தானா நீ பறிக்க வந்திருக்கான்னு நினைச்சுட்டேன், அவன் வாயால அழகின்னு சொன்னானா சரி ஏமாத்த வந்திருக்கான்னு நினைச்சுட்டேன், கைப்பிடிக்கிறேன்னு சொன்னானா சரி தாய் தந்தையர்களை பிரிக்க வந்துட்டான்னு நினைச்சுட்டேன், அவன் பண்ண ஒன்னொன்னு தன் சொத்தை அழைச்சின்னு போக அத தவறாக போய் நான் புரிஞ்சுட்டேனே, தோழி நீ கூட இருந்திருக்கணும், அந்த தோழிங்கிறது ஆச்சாரியன் அர்த்தம், ஆச்சாரியன் கூட இருந்திருந்தால் இவனுக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தத்தை அறிவித்து அவனோட சேர்த்து வைக்கிறான், ஆச்சாரியன் இல்லாம போனா அவர் பண்ற எதுவும் நமக்கு புரிவதில்லை, இதனுடைய சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தம், அவ்வண்ணத்தவர் நிலவகண்டும் தோழி, தோழி நீதான் சேர்த்து வச்சாய், நீதான் அவனை புரியவே வச்சாய், நீதான் கல்யாணமும் பண்ணி வச்சாய், அவன் நிலவகண்டும் தோழி அவரை நாம் தேவரன்னு அஞ்சினோமே அவனை தெய்வம்னு நினைச்சுருட்டேன், இன்னும் அந்த தெய்வம்னு நினைத்தேங்கிறதுக்கு ஒரு வியாக்கியம் பண்ணிருக்கா, அதை நான் சொல்லணும்னா இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும், அத்தனை வியாக்கியம் பண்ணார், இது இத்தனை நாள் எத்தனை பார்த்திருக்கோமோ அவ்வளவு அர்த்தம் தெய்வம்ங்கிறது உண்டு, தெய்வம்னா என்ன, திவு விஜிகீஷா, திவு கிரீடா, திவு வியவஹார, திவு தியுதி, திவு ஸ்துதி, திவு காந்தி, திவு கதி, ஆயிரம் அர்த்தம் அந்த திவுங்கிற ஒரு சப்தத்துக்கு நிறைய தாத்துக்கள்ல இருந்து வெவ்வேறு அர்த்தம் வரும், தெய்வம்னு நினைச்சுட்டேன் எனக்காக வந்தான்னு புரிஞ்சுக்காது போட்டேன், அவ்வண்ண தவன் நிலம வந்தும் தோழி அவரனாம் தேவரன்னு அஞ்சினோமே பயப்பட்டேன்னு சொன்னார் திருமங்கியாழ்வார், ஐயோ எதை கண்டு பயப்படுகவே கூடாதோ அதற்கண்டு பயப்பட்டுட்டேன், சாஸ்திரம் என்ன சொல்லி தெரியுமா, ஆறும் பயப்பட வேண்டாம், அத்தகா அபயங்கதோ பவதி, பகவானுக்கு கிட்டக்க போக கிட்டக்க போக பயம் ஏற்படாது, இது உபநிஷத்து, அவன் என் முன்னாடி வந்து நின்று இருக்கான் நான் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன், போய் என் நிலைமையை பாத்தியா, அவன் கிட்டக்க போனாலே பயப்பட வேண்டான்னு சொல்லி வேதம், அவன் என்ன தேடி முன்னாடி வந்து நிற்கிறான் நான் பயப்பட்டேன் முதல் தப்பு பண்ணிட்டேன், ரெண்டாவது யார் பயப்படனா, பீஷாஸ்மாத் பாதப்பவதே பீஷோதேதி சூர்யா, பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரத்து மிருத்யுர்பாவதி பஞ்சமயுதி, யாராலையோ அந்நபரர்களான தேவதர்கள் அவர்கள்லாம் இந்த யமனோ வாயுவோ சூரியனோ இவர்கள்லாம் பயப்படணும், பிரயோஜனாந்தரபரர்கள், ஆனா அனன்ய பிரயோஜனனாக அவன் திருவடிகளை பத்தி இருந்த சரணாகதனான நான் பயந்து இருக்கலாமா, எவனோ பயப்படமே தவிர கர்ம ஞான பக்திகளை பத்தினவன் பயப்படலாம், நாம பயப்பிருக்க கூடாது, பயப்பட்டேன், அதுக்கு மேல மூணாவது சொன்னார், சீதை பயப்படலையே, சீதையை தானு காட்டுக்கு வரவாண்டான்னு மறுத்தான் ராமன், சீதை வந்தே பிரிவேன்னா, இல்லையே ராமன் சொன்னா காடு சுடும் சீதே வராதேன்னா, நீ பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தா நாடே சுட போறதே ராமா, காடா சுடுன்னு சொல்றாய், கூட வந்துடுறேன் வாங்கிட்டா, அரண்மனை வாசலுக்கு வந்திருக்கா என்ன நாடே தாண்டல, வாசலுக்கு வந்தோட வீதியை பார்த்து ராமா காடுங்கே இதான் நான் சீதை, அவனுக்கு ராமன் சீதை இதையே நீ காடுங்க போனோம் காட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்குன்னா, அவ்வளவு செல்வ சீமாட்டியா வளர்ந்தவள் சீதை, அவளுக்கு வாசல்ல வந்தா காடுன்னு நினைப்படனா, ஆனா நிஜமாவே காட்டுக்கு வந்த அப்புறம் இப்படி கரடி ஓடுறது, புலி ஓடுறது, சிங்கம் ஓடுறது, எல்லாம் ஓடுறது, அப்ப பயப்பட்டுக்கணுமா வேண்டாமா வால்மீகி சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தா ஆனா நாகாரைக்கு தந்திராதம் பாகு ராமஸ்ய சமஸ்கிருதா கஜம்பா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வாஜ வரானனா, யானைய பார்த்தா புலிய பார்த்தா சிங்கத்தை பார்த்தா ஓ போகணும்னு கவலை சிரிச்சு சிரிச்சு கிட்ட போனாலும் சீதை. என்ன அர்த்தம்? ராமனுடைய தோளுக்கு கீழே அடங்கினாள், எதை கண்டும் பயப்படாமல் போனாள். தோழிச நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அந்த தோளுக்கு கீழே அடங்கியிருந்தேன்னா நானும் அஞ்சினோம்னு சொல்லாத இருந்திருப்பேன். தோளுக்கு கீழே அடங்கியிருந்தேன்னா நான் அஞ்சிருக்க வேண்டாமே. இன்னொரு அர்த்தம் சொன்னார் அற்புதமா. இன்னொன்னு தெரிவித்தார், பகவான்கிறவனுக்கு இருக்கிற பெருமை அவனுடைய தோள்கள் இருக்கு இல்லையோ, அது பெரிய வாசுதேவ கருச்சாயா நாதிசீதான தர்மதா. வாசுதேவங்க பெரிய மரம், அதனுடைய கிளைகள் இருக்கு இல்லையோ, கிளைகளுக்கு கீழே அத்தனை பேருக்கும் ஒதுங்க நிழல் உண்டு. தோழி, அத்தனை பேருக்கும் ஒதுங்க நிழல் கொடுத்த தோள் எனக்கு கொடுக்காதுன்னு நினைச்சுட்டு அஞ்சுட்டேன், அது நாம் பண்ண தவறு. அவரனால் தேவரன் அஞ்சினோம். மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ, பகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட, கைவண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்டனை மரவிந்தம் அடியுமுகுதே. அவ்வண்ண தவங்கல மகண்டும் தோழி, அவரனாம் தேவரன் அஞ்சினோமே. தாஞ்சி அச்சம் தீர பகவான் என்ன பண்ணா, நைவனவன் நாராயான் அம்மை நோக்கா இறையே நயங்கள் பின்னும் செய்யும் அளவில் எம்பெருமான் திருவடிக்கீழ் என் மனமும் கண்ணு மூடி எம்பெருமான் திருவடிக்கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். கண்டேன் கனமகரக்குழை இரண்டும் நான்கு தோழும். கடைசியா உள்ள வந்து கைய கூப்பி அடியேன்னு ஒரு வார்த்தை சொன்னானா, தாங்க முடியல தோழி, இத்தனை நாள் இழுத்து பிடிச்சிருந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஸ்ரீத்த அபிமானத்தை ஒழித்தேன், நான்கிற எண்ணத்தை விட்டுட்டேன், என் மனசின் கண்ணு அவனுடைய திருவடிக்கு கீழே அணைந்தது. இத்தனை நாள் என் கண்ணு எதை பார்த்திருந்ததோ இனிமே அதை பார்க்கல, இத்தனை நாள் எதை என் கண்ணு பார்த்தது இல்லையோ அதைத்தான் பார்க்க போறது, இத்தனை நாளும் பார்த்தது உலகத்தை அதை இனிமே பார்க்க மாட்டேன். ஸ்ரீவாசன் வியாக்கியானத்திலே திருஷ்டம் அதிருஷ்டமாயிற்று, அதிருஷ்டம் திருஷ்டமாயிற்றுன்னு எழுதி வச்சார். திருஷ்டம்னா கண்ணால பார்த்திருந்த உலகம், இப்ப கண்டப்படாதது அதிருஷ்டம். இத்தனை நாள் அதிருஷ்டம்னா பகவான், இப்ப அது பட போறது திருஷ்டம். கைவளையும் மேகலையும் காணேன், கைவளை மேகலைனா கைவளைனா ஆத்மான அர்த்தம், மேகலைனா சரீரம் அர்த்தம். இனி என் ஆத்மாவு சரீரமும் என் கண்ணில படாது. சனமகரக்குடைய இரண்டு நான்கு தோளும் பரமாத்ம தத்துவம் தான் கண்ணில படும். ஐந்து கைவல்யத்தை ஒழித்து பகவல்லாபத்தை அழ்வாறு சொல்லி தலை கட்டினால் நம்ம சம்பிரதாயப்படி ஐஸ்வர்யமும் கைவல்யமும் தியாஜ்யம். ஐஸ்வர்யம்னா இகலோகத்து ஐஸ்வர்ய அனுபவம், கைவல்யம்னா ஆத்மா அனுபவம், இந்த ரெண்டு தியாஜ்யம். பகவத் அனுபவ பிரீதிகாரிக கைங்கரியமே உத்தேசம். அதத்தான் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தினுடைய கடைசியில சொல்லி தலைக்கட்டினார். இத்தனையும் வயலாளி மணவாளனுக்காக, தன் கண்ணனுக்காக, தன் ராமனுக்காக ஆழ்வார் தெரிவித்தார். அந்த திருமங்கையாழ்வாருடைய திருவடிகள் வாழி வாழி வாழி, வயலாளி மணவாளனுடைய திருவடிகள் வாழி வாழி வாழி. ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாசாய கரிவைஷனே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். திருமங்கையாழ்வார பத்தினோம்னா திருப்பாணாழ்வார் கிடைப்பார், பத்தினா அடிப்பொடி, பச்சினா முன்னாடி இருக்கிற எல்லா ஆழ்வார்கள் அவரீசி அத்தனை ஆழ்வார்கள் சம்பந்தத்தை பெற கடைசியா பகவத் சம்பந்தம் கிடைக்கும். திருமங்கை ஆழ்வார் சம்பந்தம் வேணும்னா என்ன பண்ண பாடினமே, எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககெடுத்தாண்ட தவராஜா. ரெண்டு இடத்துலையும் பாருங்கோ, எய்ந்ததிலும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன். நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி தரிக்கணும்னா இவ யார கேட்கணும்? நம்மாழ்வார் இடத்துல தானே பிரார்த்திச்சுக்கணும், திருவாய்மொழியை கொடுங்க மாட்டா. எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலப்பாதம், எதுக்கு? செந்தமிழ் சீரார் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. திருவாய்மொழி என் உள்ளத்தில் எடுக்கணும்னா ராமானுஜரை கேட்கிறேன். இங்க யார கேட்கணும்? எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககெடுத்தாண்ட தவராஜா. பொங்கு போழ மங்கையர் கோன் இந்த வரையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமொழி தங்கணம்னாலும் ராமானுஜர் தான். ஆஹ், திருவாய்மொழி தங்கணம்னால் இவர் சம்பந்தம், திருமொழி தங்கணம்னால் இவர் சம்பந்தம். காரணம் என்ன? திருமொழிய உண்டாருனா ராமானுஜர் ஒரு மாதிரி இருக்காராம், திருவாய்மொழியை சாப்பிட்டார்னா வேற மாதிரி இருக்காராம். திருவரங்க தமிழர் அற்புதமா தெரிவித்தார், தானு உண்டு கழித்தார், ஒன்னு ராமானுஜ முனி வேளம்னு சொன்னார், இன்னொன்னு சீயமி ராமானுஜன் சொல்லிட்டார். பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் வெண்டிட எங்களை ராமானுஜ முனி வேளம். ராமானுஜ முனி வேளமான்னா இருக்கார், வாரன் பசுந்தமிழ குடித்தார்னா அப்படி ஏற்பட்டு விடுறார். துறையல் பிரான் அடிக்கு விழாத வந்தனி ராமானுஜன். துறையல் பிரானான திருவங்கியாழ்வார் அவர் திருவடிக்கு கீழே விழாத அன்பு படைத்த ராமானுஜர். அவரை பத்தினோம்னா திருமங்கையாழ்வாரையும் பெறலாம், நம்மாழ்வாரையும் பெறலாம், ஸ்ரீயான சேர்ந்தவனான ஸ்ரீவன் நாராயணுடைய திருவடி தாமரைகளையும் அடையலாம்ங்கிறது சம்பிரதாயம். சாம்பிரதாயகமான அர்த்தங்களை அடியார்களும் அறிந்து குடும்பத்தவர்களுக்கும் மேன்மேலும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமும் திருமங்கையாழ்வாருடைய புகழவல்லி நாச்சியாருடைய அனுகிரகமும் கிடைக்கணும் கிடைக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.